ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதில் வந்து நம்ம கடந்த வகுப்புகள் மூலமாக முதல் அத்தியாயம் முடிச்சிட்டோம், தத்துவ விவேக பிரகரணம். இந்த முதல் அத்தியாயத்தை நம்ம நிறைவு செய்துட்டோம். இப்போ இந்த அத்தியாயத்தினுடைய இலக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்த பொழுது அதில் மூன்று முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். முதல்ல பார்த்தது நான் யார், ரெண்டாவது இந்த உலகம் உண்மையா, மூன்றாவது நமக்கு ஏற்படுகின்ற பந்தமும் மோட்சமும் உண்மையில் என்ன அப்படிங்கிற மூன்று விஷயங்களை இந்த தத்துவ விவேக படலத்தில் ஆராய்ந்து பார்த்தோம். அப்படி ஆராய்ந்து பார்த்தபொழுது நமக்கு என்னென்ன கிடைச்சதுன்னா, விவேகத்தால், அதாவது நம்ம விசாரணை பண்ணி விழித்து கொண்ட விவேகத்தினால நமக்கு பதில் கிடைச்சது. வித்யாரண்யர் வந்து இந்த முதல் அத்தியாயத்தில் நமக்கு வந்து உபதேசமாக கொடுக்காம நம்ம இடத்துல இருக்கின்ற தவறான அடையாளங்களை எல்லாம் நீக்கினார் என்று தான் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா இப்போ வந்து இங்கே தேடும் பொருள் எதுவோ அது நானே அப்படிங்கிறதுனால நம்மை நமக்கு காட்டி கொடுத்தா போதும். அதுதான் இங்கே வித்யாரண்யர் செஞ்சார். அப்போ நம்ம இடத்துல இருக்கின்ற தவறான ஏற்றி வைக்கப்பட்ட அடையாளங்களை எல்லாம் இறக்கி வச்சிட்டார். அப்போ இதுதான் வேதாந்தத்தில் நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை. ஏன்னா அத்வைத வேதாந்தத்துக்குள்ளே யார் வந்தாலும் முதல்ல அவங்களுடைய அஞ்ஞானத்தை அகற்றுவது தான் முதல் வேலையாக இருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வேதாந்தம் படித்தா ஏதோ அறிவு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிப்பாங்க. ஆனால் இங்கே அத்வைத வேதாந்தம் பொறுத்த வரைக்கும் இங்கே புதிய அறிவு எதுவுமே கொடுக்கறது கிடையாது. நம்ம இடத்துல தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமையை நீக்கினா போதும். நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்துக்கும் எனக்கும் காரணமான படைப்பை உருவாக்கியவன் யார், அதிலே பந்தம் என்ன மோட்சம் என்ன, இதற்கான விடைகள் எல்லாம் தெளிவாக கிடைச்சிடும். அப்போ அது வேதாந்த சாஸ்திரம் அத்தியாசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பந்தத்துக்கு மூல காரணமாக பேசுது. இப்போ அத்தியாசம் அப்படின்னா, அதாவது இல்லாத ஒன்றை இருப்பது போல மனம் வந்து ஏற்றி வைத்துக் கொள்வது தான் அத்தியாசம். இதை நம்ம ஏற்கனவே வேதாந்த பாடத்தில் பார்த்தோம், அத்தியாரோபம் அபவாதம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாசம் தான் நம்ம வந்து இந்த கயிற்றில் பாம்பு, சிப்பியில் வெள்ளி, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அதாவது நம்ம தவறாக புரிஞ்சுக்குவோம், அதாவது கயிறை பார்த்து பாம்புன்னு நினச்சிக்குவோம், சிப்பியை பார்த்து வெள்ளின்னு நினச்சிக்குவோம். இதெல்லாம் நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட தவறான புரிதல்கள். அப்போ இதை வந்து நம்ம எப்படி நீக்க முடியும், விசாரித்து பார்த்து தான் நீக்க முடியும். விவேகத்தினால தான் அது கயிறு இல்லை பாம்புன்னு கண்டுபிடிக்க முடியும், விவேகத்தினால தான் அது வெள்ளி இல்லை சிப்பி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது வந்து விசாரணை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இங்கே வந்து கொஞ்சம் விவேகம் தேவைப்படுதுன்னு தான் இங்கே சாஸ்திரம் சொல்ல வருது. சாஸ்திரம் சொல்லும்போது பிரமாதா, பிரமேயம், பிரமாணம் அப்படின்னு மூன்று விஷயங்களை வச்சு நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் பேசும். அது என்னங்க பிரமாதான்னா, அறிகிறவன். பிரமேயம் என்றால் அறியப்படும் பொருள், பிரமாணம் என்றால் அறியும் கருவி. இந்த மூன்று தான் முக்கியமாக இங்கே வேதாந்த சாஸ்திரத்துக்கு தேவைப்படுது. அப்போ இந்த மூன்றும் அனுபவத்திற்கு உட்பட்டவைகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இங்கே அறிகிறவனும் அனுபவத்துக்கு உட்படுகின்றான், அறியப்படும் பொருளும் அனுபவத்துக்கு உட்படுகின்றன, அறியும் கருவியாக எது இருக்கிறதோ அதுவும் அப்படித்தான். அப்போது இங்கே பிரமாதா, பிரமேயம், பிரமாணம் அப்படிங்கிற மூன்றும் அனுபவத்திற்கு உட்பட்டவைகள். ஆனால் அவைகள் அனைத்துக்கும் சாட்சியாக ஒருவன் இருக்கிறான், அவன்தான் பிரம்மம், அவன்தான் இறைவன். அப்போ நாம் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், இங்கே வந்து சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிரம்மம் பரமாத்மா அப்படின்னு நம்ம பல பேர் வச்சுருக்கோம், கடவுள் அப்படின்ட்டு. அது வந்து நம்முடைய புலன் அறிவுக்கு காணப்படாது. அதாவது புலன் அறிவுனா எப்படிங்க, கண்ணில் பார்க்க முடியாது, காதுனால தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, அதனுடைய வைபவத்தை எப்படி நம்ம காதில் இந்த மாதிரிங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சொன்னால் மட்டும் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னா இல்லை, அது அவங்கவங்க அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட அந்த சைத்தன்யம் இருக்குது, அந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, அது காணப்படாது, மாற்றம் இல்லாதது, அதற்கு எதுவுமே தேவையும் இல்லை. ஏனென்றால் அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மம். அப்போ அப்படிப்பட்ட பிரம்மத்தை வந்து நம்ம இந்த விவேகத்தில், அதாவது முதல் காண்டமாகிய தத்துவ விவேகத்தில் பார்த்தப்போ அவஸ்தாத்ரயம் என்ற மூன்று விஷயங்களையும் பார்த்தோம். அது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. அப்போ இந்த மூன்று நிலைகளை வந்து வேதாந்த சாஸ்திரம் பேசும்போது ஜாக்ரத், ஸ்வப்னா, சுசுப்தி அப்படின்னு மூன்றையும் சொல்லும் சமஸ்கிருதத்தில். அப்போ இங்கே விழிப்பு நிலையாகிய ஜாக்ரத்தில் நமக்கு இந்த உலகம் வந்து உண்மையாக இருப்பது போல தோன்றும். இந்த உலகத்தை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இது நம்ம பொறுத்த வரைக்கும் உண்மை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்ம விழிப்பு நிலையில் இருக்கிறோம், இந்த உலகத்தோடு உறவாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இங்கே எல்லா விவகாரமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு வியாபகாரிக சத்தியம் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அப்படி தான் இந்த உலகம் நம்ம இடத்துல இருக்குது. ஆனால் அது மாதிரியே நாம் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க நைட்டில் தூங்கும்போது இந்த உலகத்தை விட்டுட்டு கனவு உலகத்தை காண்றோம். அங்கேயும் உலகம் உண்மை, கனவுலையும் அந்த உலகம் உண்மை, அதுலையும் எந்த சந்தேகம் இல்லை. அப்போ இங்கே விழிப்பு நிலை உலகம், கனவு நிலை உலகம் இரண்டும் நம்மை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருப்பது போல இருக்கிறது. அதுவே நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் சுசுப்தி அனுபவத்துக்கு போனால் அங்கே கனவு உலகமும் இல்லை, நனவு உலகமும் இல்லை, நான் யார் என்று கூட நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ இந்த நிலை நமக்கு புரியுது இல்லையா. அப்போ இது புரிஞ்சிட்டா இப்போ நம்ம என்ன இந்த இடத்துல ஆழ்ந்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, இந்த மூன்று நிலைகளுக்கும் சாட்சியாக ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுதான் நான் இருந்தேன் அப்படிங்கிற அந்த உணர்வு. அந்த நான் இருந்தேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்ததுனால தான் இந்த விழிப்பு நிலை உலகத்தை நான் இப்படியெல்லாம் அனுபவிச்சேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதே மாதிரி கனவு நிலை உலகத்தை நான் இப்படியெல்லாம் அனுபவிச்சேன்னு சொல்ல முடியும். ஆழ்ந்த உறக்கத்தில் நான் நல்லா தூங்கினேன்னு சொல்ல முடியும். அப்போ இது எல்லாம் என்ன நடந்ததுன்னா, நான் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இந்த மூன்றிலும் தொடர்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்த விஷயம். அதாவது பஞ்சதசையினுடைய முதல் காண்டத்தில் தத்துவ வேக பிரகரணத்தில் பார்த்தோம். அப்போ இந்த நான் என்பது இந்த மூன்று நிலைகளுக்குள்ளேயும் வருவது கிடையாது, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்பது இந்த மூன்று நிலைகளுக்குள்ளே இருக்குதா அப்படின்னா இல்லை. அந்த நிலைகளை அறிகின்ற சாட்சி அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது இங்கே பிரம்மம் அப்படிங்கிற நிலைப்பாடு என்னன்னா, இங்கே விழிப்பு நிலைக்குள்ளேயும் அது வருவது கிடையாது, கனவு நிலைக்குள்ளேயும் அது வருவது கிடையாது, ஆழ்ந்த உறக்க நிலைக்குள்ளேயும் அது வருவது கிடையாது. அப்போ இதை தானே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில் சொல்லும்போது நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லை அப்படிம்பாரு. உடனே நம்ம கன்ஃபியூஷன் ஆகிடும், அது எப்படிங்க நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லைன்னு சொல்கிறாரே கிருஷ்ண பரமாத்மா. ஆனால் ஒரு டைம் பார்த்தா நான் தான் உனக்குள்ளே இருக்கிறேன், உணர்வாக இருக்கிறேன், உயிராக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் கடைசியில் பார்த்தா நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லைங்கிறாரு. என்னங்க ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு கேட்டால், அவங்க இப்படி தான் பேசுவாங்க, மகான்கள் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பேசுவாங்க. நாம் தான் விசாரணை பண்ணி பார்க்கணும். அது எப்படிங்க ஒரு டைம் பார்த்தா நான் உனக்குள்ளே இருக்கிறேன், உயிராக இருக்கிறேன், உணர்வாக இருக்கிறேங்கிறீங்க, அப்படின்னு பார்த்தா நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லைங்கிறீங்க, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதாவது ஒரு புரிதல் மேம்படுகின்ற வரைக்கும் நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத காட்டி கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக போக போக அடுத்த டெப்தான சப்ஜெக்டில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இங்கே நான் ஜீவ ஜகத்துக்களுக்குள்ளே வருவதும் கிடையாது, போவதும் கிடையாது, ஏனென்றால் இவைகளை எல்லாம் அறிகின்ற சாட்சி மாத்திரமே நான். ஏன் அப்படி சொல்கிறாங்க மகான்கள் அப்படின்னா, இப்போ நாம் இந்த உலகம் உண்மையை நம்புறதுனால ஏதோ நான் இருக்கிறேன், கடவுள் இருக்காரு, எனக்குள்ளே அந்த உணர்வு இருக்குது, உயிர் இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது இல்லை என்று தெரிந்துவிட்டால் இங்கே என்ன இருக்குது, இருப்பது இருப்பு மட்டும் தானே. அப்போ அங்கே இருக்கிற அந்த இருப்புக்கிட்டே இல்லாத விஷயங்களாகிய இந்த உலகம் எப்படி உண்டாகும், உண்டாகவே முடியாது. அப்போ இல்லாத உலகத்திலே ஒன்று இருப்பது போல நம்புவது எதுவோ அது மனசு. அப்போ அந்த மனசு தான் இப்போ இந்த உலகத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இதில் விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இந்த விவகாரத்தை உண்மை சத்தியம் நான் இருக்கிறேன், என்னை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், உலகம் இருக்கிறது அப்படின்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுதான் மைண்டினுடைய பிளே அப்படிங்கிறத நமக்கு மகான்கள் புரிய வச்சு, இங்கே உண்மையில் இந்த உலகம் என்பது தோற்றம் மாத்திரமே. அதனால தானே மகாவாக்கியம் என்ன சொல்ல வருது, அடுத்த மகாவாக்கியம் பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா. அப்போ இதுக்கு முன்னாடி மகாவாக்கியம் என்ன சொன்னது, தத்துவமசி நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்போ அதே சாஸ்திரம் என்ன சொல்லுது, அடுத்த ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குது, பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்தியான்னு எடுது. அப்போ இங்கே விசாரணை பண்ணி பார்க்கணும், பிரம்மம் தான் சத்தியம்னா பிரம்மம் உண்மை. அப்போ சத்துனா இருக்கிறது, இருப்பு, பிரம்மம் மட்டுமே இருக்கிறது. அப்போ உலகம் தோற்றம் மாத்திரமே. அப்போ இந்த உலகம் என்பது தோற்றம் மாத்திரமே அப்படிங்கிறதுனால தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லை அப்படிங்கிறாரு. அவர் நான் ஜீவ ஜகத்துக்களில் இருக்கிறேன்னு சொன்னாதான் பிரச்சனை. ஏன்னா அப்போ அவர் உலகம் இருக்குன்னு ஒத்துக்கிறார் போல் இருக்கு, அப்போ இந்த ஜகத் இருக்குன்னு ஒத்துக்கிறார் போல் இருக்கு அப்படின்னு ஆகிடும். அப்போ மகான்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க, நாம் தான் தெளிவு இல்லாமல் இருக்கிறோம். அப்போ இதை நம்ம இந்த இடத்துல விசாரித்து பார்த்து விவேகத்தினால தெளிவுபடுத்திக்கணும். அப்போ நம்ம இந்த முதல் காண்டத்தில் தத்துவ விவேக படலத்தில் இப்படியே ஒவ்வொன்றா பார்த்தோம், மூன்று அவஸ்தைகள் பார்த்தோம். அந்த மூன்று அவஸ்தைகளுக்குள்ளேயும் நான் வருவதும் இல்லை போவதும் இல்லை, ஆனால் அவைகளுக்கெல்லாம் சாட்சியாக இருப்பவன் யாரோ அதுவே நான், அப்படிதான் ஆத்மா இருக்கிறது என்று பார்த்தோம். அதுலேயே வந்து பஞ்சகோச விவேகம் பார்த்தோம். பஞ்சகோச விவேகத்தில் என்ன பார்த்தோம், நான் அப்படிங்கிறது இது எந்த இடத்துல வருதுங்க, அன்னமயத்தில் வருதா பிராணமயத்தில் வருதா அப்படின்னு ஒவ்வொன்றா கவனித்தோம். நான் என்பது அன்னமய கோஷமும் அல்ல, நான் என்பது பிராணமய கோஷமும் அல்ல, நான் என்பது மனோமய கோஷமும் அல்ல, நான் விஞ்ஞானமய கோஷமும் அல்ல, நான் ஆனந்தமய கோஷமும் அல்ல. ஏன் எனில் அவைகள் அனைத்தும் அறியப்படுகின்றன. அவ்வாறு அறியப்படுபவைகள் நானாக இருக்க முடியாது. இதுதானே தத்துவ விவேக படலம். நம்ம கடந்த வகுப்பில் பார்த்த பாடத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, இவைகளெல்லாம் அறியப்படுகின்றவையோ அவைகளெல்லாம் நானாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவைகள் எனக்கு வேறாக அறியப்படுகின்றன. இவைகளெல்லாம் அறியப்படுகின்றன, பஞ்ச கோஷங்களும் அறியப்படுகின்றன, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் மற்றும் ஆனந்தமய கோஷம் ஆகிய ஐந்து கோஷங்களும் அனைத்தும் அறியப்படுகின்றன. ஆகவே அவைகள் நானாக இருக்க முடியாது. அப்போ உண்மையிலே நான் யாருங்க, நான் அந்த சுத்த சாட்சி சைத்தன்யம், நானும் அந்த இருப்பு ஆத்மா அப்படின்னு பார்த்தோம். இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றா விசாரணை பண்ணி நேத்தி பண்ணி நம்ம உண்மை நிலை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டே வந்தோம். அப்புறம் இதே வேதாந்த சாஸ்திரத்துல இப்போ ஜீவ ஈஸ்வரத்துக்கு உண்டான பேதமை வச்சுக்கிட்டோம். அதாவது நான் வேறு, இறைவன் வேறு, நான் என்ன ஆஃப்டரால் ஜீவன் தானே, அவன் ஈஸ்வரன் அல்லவா, அவன் சர்வ வல்லமை படைத்தவன் அல்லவா, நானோ கிஞ்சிக்னன், அவன் சர்வக்னன் அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ள ஜீவ ஈஸ்வர பேதமையை உண்டு பண்ணிக்கிட்டோம். அப்போ இங்கே பேதமை எங்கு உண்டானது, ஐக்கியம் எங்கு உண்டானது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் நுணுக்கமான விஷயமாகவும் இருந்தது. ஏன்னா ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறு என்பது போல தெரிஞ்சாலும் அது எதன் அடிப்படையில் தெரிஞ்சதுன்னா உபாதி தான். உடலின் அடிப்படையில் நான் இந்த சிறுத்த உடலுக்குள்ளே இந்த சின்ன உடலை வைத்து கொண்டு நான் ஜீவன் என்று அபிமானிப்பதும், இந்த எல்லையற்ற பிரபஞ்ச உடலை வைத்து கொண்டு அவனை ஈஸ்வரன் என்று அபிமானிப்பதும் இங்கு ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ளான பேதமையாக மாறிவிட்டது. இப்போ இதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அப்படி ஆராய்ந்து பார்த்தப்போ நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இங்கே உண்மையில் இந்த உடல் வந்து போகின்ற உடல் வந்து உபாதி தானே, அந்த உபாதி நீங்கிவிட்டால் அந்த சுத்த சைத்தன்யத்துக்குள்ளே எந்த வேறுபாடும் இல்லை என்று நம்ம நிரூபணம் செஞ்சோம். ஏன்னா அதுதான் அத்வைத வேதாந்தம் வந்து ஆழமாக நமக்கு நிரூபிச்சது. அப்போ நம்ம அதை பார்த்துட்டோம். பார்த்த உடனே நமக்கு புரிஞ்சுது, ஓகே நானும் ஈஸ்வரனும் வேற வேற கிடையாது, நான் வந்து என்னை தனித்து அபிமானிச்சதுனால நான் என்னை ஜீவன் நினச்சிக்கிட்டேன், ஆனால் ஒட்டுமொத்த உடல்களுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிற உணர்வு தான் நான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போன பிறகு இங்கு பேதமை கிடையாது. ஏன்னா எல்லா உடலும் சேர்ந்த ஈஸ்வரனும் அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இருக்கிறான், தனி உடல் என்று அபிமானிக்கின்ற ஜீவனும் அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இருக்கிறான். ஆக இருப்பது உணர்வு மாத்திரமே, அந்த சாட்சி சைத்தன்யம் மாத்திரமே, அதில் எந்த வேறுபாடுகளும் இல்லை. ஆனால் வேறுபாடுகள் எல்லாம் தோன்றி மறைகின்ற தோற்றத்தில் மாத்திரமே. அப்ப இந்த இடத்துல துவைதம் என்ன நடக்குது, துவைதத்துல தோற்றம் வருகிறது, அத்வைதத்துல உண்மை வெளிப்படுகிறது. இதுதாங்க இங்க அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான சாரம். அதாவது நம்ம துவைதம் அத்வைதம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்தோம். அப்படின்னா துவைதம் வந்து தோற்றத்தை வைத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும், அது தோற்றத்தை மட்டுமே பார்ப்பதினால துவைதம் வந்து இருமைகள்ல சிக்கிச்சுட்டு இருக்கு. அது என்ன பண்ணும், இது இருக்கிறது அது இருக்கிறதுன்னு இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பது தான் துவைதத்தினுடைய வேலை. ஆனால் அத்வைதத்தில் உண்மை மட்டும்தான் எதுவோ அதை காட்டி கொடுத்துரும். அப்போ இங்கே உண்மை எது, பிரம்மம் மட்டும்தான் உண்மை, பிரம்மம் சத்தியம், ஆனால் இந்த ஜகத்தோ மித்தியா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மகா வாக்கியத்தை இந்த பஞ்சதசியினுடைய முதல் காண்டத்தில் தத்துவ விவேக படலத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டே வரும்போது நமக்கு எல்லோருக்குமே ஒரு மோட்சத்தின் மீது இச்சை ஏற்பட்டது. இந்த பிறவி பயனை அடைவதற்கு என்னங்க வழின்னு கேட்டப்போ நம்முடைய சனாதன தர்ம சாஸ்திரமெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்தது, தர்மார்த்த காம மோட்சம்னுச்சு. அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இதுக்கு பேரு புருஷார்த்தம். இது தமிழில் சொன்னா அறம், பொருள், இன்பம், வீடு. அப்போ இங்க மோட்சம் என்பது நமக்கு இறுதி நிலை என்று பார்த்தோம். முதல்ல தர்மம், அப்புறம் பொருள் சேர்த்தணும், அர்த்தம், அதுக்கப்புறம் காமம், அதனால் அடையக்கூடிய இன்பம், இறுதியாக எனக்கு வீடு பேறு என்கின்ற மோட்சம் கிடைக்க வேண்டும். இதுதான் புருஷார்த்தத்தினுடைய முக்கிய பகுதிகளாக நான்கு பகுதிகளை பார்த்தோம். ஆனா இங்க வந்து நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, இதே புருஷார்த்தத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்து ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை நமக்கு சொன்னது. இந்த வேதாந்த சாஸ்திரம் தான் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லும், வேற எந்த சாஸ்திரமோ இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுக்காது. அப்படி என்னங்க அதிர்ச்சி கொடுத்தது, மோட்சம் என்பது உண்மையில் ஒரு புதிய நிலையே கிடையாது, அது அடையக்கூடியதும் கிடையாது, அதில் அனுபவமும் கிடையாது, அதுதான் மோட்சம் அப்படின்ச்சு. அப்போ உடனே நமக்கு என்னங்க மோட்சம்னா, அப்போ நான் எத்தனை நாள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் இறந்த பிறகு ஏதோ அடைய போகிறேன்னுலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் அல்லது நான் வாழும்போதே இப்படி புனிதனாக மாறி நான் மோட்சத்தை அடைய போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், அப்போ அதுதானே புருஷார்த்தமும் சொல்லி கொடுத்தது. அந்த மோட்சத்தின் மீது எனக்கு இச்சை உண்டானதினால் தானே நான் முமுக்ஷுன்னு வேற பேர் எடுத்தேன். ஏன்னா முமுக்ஷுன்னா யார், மோட்சத்தின் மீது இச்சை கொண்டவன் முமுக்ஷு. அப்போ நான் வந்து அந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்று என்னுடைய இலக்கை நான் தீர்மானித்து பயணித்தேன். ஏன்னா என்னுடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட் என்ன, அந்த மோட்சம் தான். ஆனால் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படித்த உடனே இந்த வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லிடுச்சுன்னா, மோட்சம் என்பது அடையக்கூடிய அனுபவம் அல்ல, அதை போய் நீ அடைய வேண்டியதும் இல்லை. அப்போ என்னப்பா உண்மையிலே மோட்சம் அப்படின்னா, உன்னிடத்துல இருக்கின்ற அறியாமைகள் நீக்கப்பட்டால் அந்த அறிவு பிரகாசிக்கிறது இல்லையா, அதுதான் மோட்சம் அப்படின்னு அருமையான ஒரு விஷயத்தை இங்கே வேதாந்த சாஸ்திரம் மட்டும்தான் சொல்லும். வேற சாஸ்திரங்கள் எல்லாம் மோட்சம் எங்கேயோ இருக்கு, அதாவது சைவ சித்தாந்தம் எங்கே சொல்லுவோம் மோட்சம் என்பது நீங்கள் சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு போகணும், அது கைலாசம், அங்கே போனீங்கன்னா நீ மோட்சம் அடையும், அதுதான் நீ அடைய வேண்டிய இலக்குன்னு சொல்லி கொடுக்கும். அல்லது வைணவ சித்தாந்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீ இறந்த பிறகு வைகுண்டத்துக்கு போகணும், அங்கே போனால் அதுதான் உனக்கு மோட்சம் அப்படின்னு ஒவ்வொரு சமயங்களும் ஒரு இடத்த உருவாக்கி வச்சிருக்கு, அந்த தேவதையினுடைய இருப்பிடத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த இடத்துக்கு நீ போகலாம், அங்கே போய் நீ சேவைகள் செய்யலாம், அங்கே போய் நீ வாழலாம், அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று வச்சு மக்களை திசை மாற்றம் செய்வதனால அப்போ நம்ம என்ன நினச்சிக்குவோம், அப்போ இறந்த பிறகு நம்ம அங்கே போய் ஏதோ சிவபெருமானுக்கு சேவகர்களாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அல்லது பூதகணங்களாக மாறிடலாம், அப்படி இப்படி நம்ம ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் லாஜிக்காக நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நம்ம என்ன உடம்போட போகிறோம், அதுவே புரியாமல் நம்ம சொர்க்கம் நரகம் இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு பயந்துக்கிட்டெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்போம். சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படி தானே நம்மளை பயமுறுத்தவும் செய்யுது. இப்போ கருட புராணமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கருட புராணத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தப்புக்கும் இப்படிலாம் தண்டனைன்னு வேற சொல்லி எழுதியிருப்பாங்க, அதை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு தப்புக்கும் இந்த மாதிரி தண்டனையை நம்ம அனுபவிக்கணும்னா அது நரக லோகத்தில் அனுபவிக்க வேண்டியது ஒன்று, அப்படியே தூக்கி எண்ணெய் சட்டியில் போட்டுருவாங்க, எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பில் போட்டுருவாங்க, அப்படி இப்படின்லாம் நமக்கு நரகத்தை பற்றி நிறைய கதைகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ உடனே நமக்கு அப்படியே பயம் வந்துடும். ஆனால் என்னதுன்னா, நம்ம இதை உடம்போடு ஏதோ போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படிலாம் கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அப்படி எங்கே இந்த உடம்போடு நம்ம நரகத்துக்கு போக முடியும், அப்படிலாம் போக முடியாது. அல்லது இந்த உடம்போடு சொர்க்கத்துக்கு போனால் அங்கே ரம்பா, ஊர்வசி, மேனகா இப்படின்னு அவங்களோட போய் டான்ஸ் ஆடலான்னு கூட கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம். அதனால தான் சொர்க்க ரதம் வேற, இறந்த பிறகு அவருக்கு சொர்க்க ரதம் கொண்டு வாங்கம்பாங்க. அப்போ உடனே சொர்க்க ரதம் வரும், அப்படியே அவர் சொர்க்கத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொர்க்கத்தில் போய் ரம்பா, ஊர்வசி, மேனகாவோட டான்ஸ் ஆட போகிறாரான்னா, எப்படி அவர் டான்ஸ் ஆடுவார், அவர் தான் உடம்பே இங்கே விட்டுட்டாரு. அப்போ சூட்சம சரீரத்தை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை விஷயங்கள், அதாவது மனதில் தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள், இதை நம்ம நீக்கிறது தான் இங்கே அத்வைத வேதாந்தத்தினுடைய அடிப்படை விஷயங்கள். அப்போ இதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும், அத்வைத வேதாந்தத்துக்கும் மற்ற சாஸ்திரங்களுக்கும் உண்டான ஆழமான உண்மையை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய அறியாமைகள் நீங்குகின்றது பார்த்தீங்களா, அந்த அறியாமைகள் நீங்குவது மட்டும்தான் இங்கே உண்மையான மோட்சம். அதைத்தான் இந்த பஞ்சதசியினுடைய தத்துவ விவேக பிரகரணத்தில் இங்கே வித்யாரிணர் அதை தெளிவுபடுத்துகிறார். அப்போ இங்கே நமக்கு லிபரேஷன் விடுதலை அப்படின்னா என்னங்கன்னா, அறிவு தாங்க விடுதலை, அறியாமை தாங்க பந்தம். இப்போ நீங்கள் விடுதலைக்கும் பந்தத்துக்கும் இங்கே பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களிடத்துல அஜ்ஞானம் இருந்தால் அதுக்கு பேர் பந்தம், உங்களிடத்துல அறிவு விழிச்சுக்கிட்டா அதுக்கு பேர் விடுதலை என்று பெயர். அப்போ நாம் இங்கே முடிவு பண்ணிக்கணும், நம்ம விடுதலை ஆகியிருக்கிறோமா இல்லை நம்ம கட்டப்பட்டிருக்கிறோமா, அப்படின்னு நம்ம நமக்குள்ளேயே விசாரணை பண்ணி பார்த்தா நம்முடைய நிலை நமக்கு தெரியும். இதை வேறொருத்தர் வந்து காட்டி கொடுக்க வேண்டியதில்லை. எங்க நீங்க கைது செய்யப்பட்டிருக்கீங்க, உங்க கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு இன்னொருத்தன் வந்து நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. நாமே நம்மை விசாரணை பண்ணி பார்த்தா நான் வந்து நிறைய விஷயங்கள் புரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், தப்பு தப்பா நிறைய விஷயங்களை ஏற்றி வச்சுக்கிட்டு அதுபடி உண்மை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ இதற்கு பெயர் அஜ்ஞானம், அறியாமை. இந்த அறியாமை தான் என்னுடைய பந்தத்துக்கு காரணம். ஆனால் இப்போ இந்த அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தை நான் படித்து இந்த மாதிரி அஜ்ஞான விஷயங்களை எல்லாம் நான் நீக்கி கொள்ளும் போது என்னுடைய சுயம் எனக்கு வெளிப்பட்டதல்லவா, என்னுடைய சுயம் என்ன, நானே அந்த தூய அறிவு ஆத்மா அப்படிங்கிற நிலை எனக்கு வெளிப்பட்ட உடனே எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது. அதுதான் நடக்க வேண்டிய விஷயம். அப்போ அந்த விடுதலை என்பது எனக்கு என்பது யாருக்கு, இந்த உடலுக்கானா இல்லை, மனசுக்கு தான். ஏன்னா விடுதலை என்பது வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம விடுபடுவது தானே. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோம், அங்கிருந்து நம்ம விடுபடணும். அப்போ எதன்குள் நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த உடலுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது இந்த உலகத்துக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு நீங்கள் விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்ம உடலுக்குள்ளேயும் இல்லை, அந்த உலகத்துக்குள்ளேயும் இல்லை, மனசு தான் இப்படி எல்லாத்தையும் உண்டு பண்ணி மனசுல படைக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது மனம் என்ன பண்ணுதுன்னா இப்படி உலகத்தை உண்டு பண்ணி அதில் நான் இருப்பது போல ஒரு விவகாரத்தை பண்ணி அதை நம்பிக்கிட்டு இருக்குதுங்க. அதுதானே இங்க உண்மை நிலை. அதாவது நம்முடைய விவகாரத்துல பண்ணிக்கிட்டு இருக்கிற வியாபகாரிக சத்தியம், இந்த விவகாரம் வந்து உண்மையாக மனசு பார்க்குது. நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட படிப்பு படிச்சிருக்கிறேன், நான் டாக்டர், நான் இன்ஜினியர் அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அப்புறம் அல்லது ஆன்மீகவாதியில் நான் இந்த சைவ சமயத்தைச் சேர்ந்தவன் அல்லது நான் வைணவ சமயத்தைச் சேர்ந்தவன் நான் அல்லது பிராமணன் நான் சத்திரியன் அப்படின்னு எதையா ஒன்று இந்த உலகத்தில் மற்றவர்களால் ஏற்று வைக்கப்பட்ட விசய சுகங்களில் பிடிச்சிக்கிட்டு அது உண்மை என்று இந்த மனசு நம்பிக்கொண்டிருக்கிறது தான் இங்கு பந்தம், அதுதான் இங்கு அறியாமை. அப்போ அதை நாம் இங்கே இந்த தத்துவ விவேக பிரகரணத்தில் விசாரணை பண்ணி பார்க்கும்போது இதையெல்லாம் நம்ம நீக்கினா போதும், நம்முடைய சுயம் நமக்கு வெளிப்படும், அதுதான் உண்மையான விடுதலை, லிபரேஷன். அப்போ அந்த லிபரேஷன் யாருக்கு கிடைக்கும், மைண்டுக்கு தான் கிடைக்கும். அப்போ மைண்டு லிபரேட் ஆனால் என்ன நடக்கும், கான்சியஸ்னஸ் தான் மாறும். ஏன்னா மைண்டுங்கிறது தான் எண்ணங்களினுடைய எழுச்சி. எண்ணங்கள் இல்லாத நிலையில் அங்கே மனம் என்ன ஆகிடும், ஒடுங்கும். மனம் ஒடுங்கிய நிலையில் அறிவு வெளிப்படும். அப்போ அந்த அறிவு தான் தூய அறிவாகிய ஆத்மா. ஆத்மா தான் ஊடகத்துக்குள்ள ஊடுருவி விவகாரத்தை பண்ணுதுங்கிறத அந்த ஆத்மாவே உணர்கின்ற ஒரு வைபவம் தான் இந்த உடலும் மனசும் இந்த பிரபஞ்சமும் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த தத்துவ விவேகத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, நான் அனுபவிப்பவனும் அல்ல, நான் எப்போதும் இருக்கின்ற சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு நம்முடைய நிலையில் நம்ம நிற்கிறது தாங்க இந்த தத்துவ விவேக படலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதை தாங்க குரு வந்து ஒரே வாரத்தில் சொல்லி கொடுத்தார். அதுக்கு பேர் தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்தில் நமக்கு சொல்லி கொடுத்தார். அப்போ நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு அவர் சொன்னதை நம்ம இவ்வளோ நேரம் கேட்டோம். இவ்வளோ நேரம்னா இந்த பாடத்தினுடைய ஆழமான உட்பொருளை நம்ம தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டோம். அதுக்கு பேர் சிரவணம். அப்புறம் அந்த மாதிரி நம்ம கேட்டதில் ஒரு தெளிவு பெற்றோம், அதுக்கு பேர் மனநம். அப்போ இந்த தெளிவும் நமக்கு கிடைச்ச உடனே இப்போ நான் அதுவாகத்தான் இருக்கிறேன் என்று நாம் அதில் நிலைத்து நிற்பதற்கு பெயர் நிதித்தியாசனம். அப்போ இதுதாங்க சிரவண மனன நிதித்தியாசனம் என்பது இந்த அத்வைத வேதாந்தத்தின் முதல் பகுதியாகிய பஞ்சதசியில தத்துவ விவேக பிரகரணத்தினுடைய சாதன பாதை என்று நம்ம பார்க்கிறோம். நாம் செய்ய வேண்டிய சாதனை இது மட்டும்தான். இங்கே என்ன சாதனைங்கன்னு கேட்டிங்கன்னா தலைகளை நிற்கிறதோ அல்லது மூச்சு பயிற்சி பண்ணுறதோ அல்லது பூஜைகள் அல்லது ஜபதபங்கள் தியானம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து அத்வைத வேதாந்தத்தில் என்ன சாதனை இருக்கு அப்படின்னு ஒரு சாதகன் கேள்வி கேட்டான்னா ஒரே லைன்ல சொல்லிடுவாங்க, இங்க சாதனை என்பது சாஸ்திர சிரவணம் மட்டும்தான். நீங்க சாஸ்திரத்தை கேட்டாலே போதும், உங்களுடைய அஜ்ஞானம் நீங்கி நீங்க அந்த அறிவா பிரகாசிக்க போறீங்க. ஏன்னா இங்க நீங்க தவறான புரிதலைத்தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அஜ்ஞானத்தினால நிறைஞ்சி இருக்கு, அதனால அது தன்னை யார் என்று உணர முடியாம இருக்கு, அதனால தன்னை அது மனிதன் என்று பார்க்குது, அப்புறம் அந்த மனிதன்கிற நிலையில கடந்து என்னை மனசு என்று பார்க்குது, அப்போ அந்த மனசுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுதுங்குது, அப்புறம் உடனே தன்னை பிராணன் என்று பார்க்குது, அப்புறம் அந்த பிராணாயாம பயிற்சி தேவைப்படுதுங்குது. அப்போ இங்கே உடலுக்கு மனசுக்கு அப்புறம் இந்த பிராணனுக்கு எல்லாம் பயிற்சிகள் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா யோக நிலையில இதெல்லாம் பயிற்சிகளாக கொடுத்து இதெல்லாம் நம்ப வச்சு அப்புறம் நம்ம அதெல்லாம் வந்து தூய்மைப்படுத்தி அதற்கு பிறகு நம்ம யாருன்னு காட்டி கொடுக்குற ஒரு பரிமாணம் தான் யோக பாதை. அப்போ அந்த யோக பாதையை கடந்து இந்த ஞான பாதைக்குள்ள நீங்க வந்த பிறகு இங்க ஒரே விஷயம்தான் சொல்லப்படும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதன பாதையில சிரவணம் மட்டும்தான் இங்கு சாத்தியம் என்பதை இந்த பஞ்சதசியினுடைய முதல் பகுதியில தத்துவ விவேக பிரகரணத்துல பார்த்து விட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. அடுத்த பகுதி வந்து நமக்கு இன்னொன்று இருக்கு, அது வந்து ரெண்டாவது பூத விவேகம் அப்படின்னு அடுத்த பரிச்சேதம் நம்ம போகிறோம். அது பஞ்சபூதங்களை பற்றிய ஒரு அருமையான பாடங்கள், அதுவும் நமக்கு தேவை. ஏன்னா இப்போ நம்ம வந்து உள்ளே பார்க்க கற்றுக்கிட்டோம், அதாவது கடவுள் வெளியே இல்லை, நம்ம தேடும் பொருள் எதுவோ அது நானேன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வெளியே இருக்கிறது என்ன அப்படின்னு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இப்போ வெளியே ஏதோ இருக்குதே, இந்த உலகம் தெரியுதே, இந்த உலகம் என்னங்க அப்படின்னு அதையும் நம்ம நிரூபணம் பண்ணணும். அப்போ தான் நம்ம மைண்டு வந்து அதையும் ஏற்றுக்கும். அப்போ இப்போ நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல அப்படின்னு எல்லாம் புரியுதுங்க, ஆனால் இந்த உலகம் அப்போ என்னங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுந்திருக்கும். அப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன, நானுங்கிறது என்ன, இந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தையும் அடுத்த பகுதியில் அதுக்கு வந்து பூத விவேகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சதசியினுடைய இரண்டாவது பரிச்சேதம் வந்துட்டோம். இந்த பூத விவேகத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, இப்ப இந்த அத்வைத ஞானம்தான் சத்தியம், அதாவது இருப்பது ஒன்று, அது இருப்பு மாத்திரமே அப்படிங்கிறது தான் அத்வைதம். அதாவது துவைதம் என்ன பண்ணோம்னா, இந்த உலகம் என்பது உண்மையில் இருக்கிறது, அதில் இறைவனுடைய படைப்பு அது, அதில் நீ ஜீவன், அவன் பரமன் அப்படின்னு இரண்டு வேறுபாடுகளை உண்டாக்கி பார்ப்பது துவைதம். ஆனா அத்வைதம் என்ன பண்ணும், இங்கு இருப்பது இறைவன் மட்டுமேன்னு சொல்லும். அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன தோணும்னா, அப்படி என்னங்க இறைவன் மட்டுமே இருக்கிறார் அப்படின்னா நான் யார், அப்போ இந்த உலகம் எப்படிப்பட்டது, அப்போ இதெல்லாம் யாருங்க அப்படின்னு நம்மளை கேள்வி மனசில் தோணும் இல்லையா. ஏன்னா இங்கே இருப்பது இறைவன் மட்டுமேன்னு சொன்னால் அப்புறம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உலகத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே, அதில் ஜீவன் என்று நான் வேற வாழுகின்றேனே, அப்போ என்னுடைய நிலைப்பாடு என்ன, இறைவனுடைய நிலைப்பாடு என்ன, ரெண்டாவது இறைவன் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உலகத்தை படைச்சி என்னையும் படைச்சிருக்கிறான், அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான அந்த படைப்பாளியின் முன்னாடி நான் ஒரு அல்பன் அல்லவா, அப்படிப்பட்ட நானும் கடவுளும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம எழுப்பி தான் ஒரு விடையை பார்த்தோம். ஆனால் அந்த அத்வைதத்தினுடைய ஆழமான உட்பொருள் இங்கே பூத விவேகத்தில் இங்கே சாஸ்திரம் சொல்ல வரும்போது இங்கே மைய கருத்தாக எதை எடுத்துக்குது அப்படின்னா, அத்வைதம் என்பதை சத்தியம் என்று சொல்லுது. அதாவது அத்வைதம் மட்டும்தான் சத்தியம். அப்போ அந்த அத்வைதத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா, பஞ்சபூத விவேகம் அடுத்தது வரும். இப்போ நம்ம அத்வைதத்தினுடைய சத்தியத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஃபஸ்ட்டு தத்துவ விவேகத்தை புரிஞ்சுக்கிட்டோம், அதாவது தத்துவங்களை பார்த்தோம், அதனுடைய தெளிவு நமக்கு கிடைச்சிது. அதாவது தத்துவம்னா என்ன, வேத சாஸ்திரத்தினுடைய மகாவாக்கிய உபதேசம், தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு மகாவாக்கிய தத்துவத்தை எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அப்போ இங்கே அத்வைதத்தினுடைய ஆழமான உட்பொருளை நம்ம உள்வாங்கின பிறகு இங்க பஞ்சபூத விவேகம்குள்ள வரும். அப்ப இந்த பஞ்சபூத விவேகத்துக்குள்ள வந்த உடனே இப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த உடல் நான் அல்ல, இந்த உலகமும் நான் அல்ல. ஏன் அப்படின்னா, இது எனக்கு வேறாக அல்லவா இருக்கிறது, இப்ப நான் பார்க்கின்ற பொருளாக வல்லவா இந்த உடல் இருக்கிறது, நான் பார்க்கின்ற பொருளாக வல்லவா இந்த உலகம் இருக்கிறது, அப்ப அது எப்படி நானாக இருக்க முடியும், அது நான் அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவு தான் நம்ம கடந்த பாடத்துல அடைஞ்சோம். அதாவது தத்துவ விவேகத்துல நம்ம அது தெளிவாயிட்டோம். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், அதாவது தத்துவ விவேக படலத்துக்கு வருவதற்கு முன்னாடி, பஞ்சதசி பாடம் படிப்பதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், நான் தான் இந்த உடல் என்று அபிமானித்துக் கொண்டிருந்தோம், நான் இந்த உடம்பை நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த பாடம் நமக்கு புரிய வச்சிருச்சு, இந்த உடலு கூட நீ கிடையாதுப்பான்ட்டு. அப்ப இந்த உடலும் எனக்கு வேறாக இருக்கிறது, இந்த மனமும் எனக்கு வேறாக இருக்கிறது, பஞ்ச கோஷங்களும் எனக்கு வேறாக இருக்கிறது, அப்ப எல்லாவற்றிலுக்கும் வேறாக இருக்கின்ற நான் வேறு, அவைகளெல்லாம் வேறு அப்படின்னு இந்த ரெண்டையும் பிரிச்சு பார்க்குறோம். அந்த நிலையில இங்க அவைகளெல்லாம் நான் அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அங்க நிலையிலிருந்து அடுத்தது, இதையெல்லாம் பார்க்கின்றவன் ஒருத்தர் இருக்கிறான், இவைகள் எல்லாம் கவனிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பேர் தான் சாட்சி. அந்த சாட்சி சைத்தன்யம் தான் நான் அப்படின்ட்டு நம்ம கடந்த தத்துவ விவேக படலத்துல தெளிவாயிட்டோம். அப்ப இப்படிதான் நீங்க இந்த பாடத்திட்டத்துல நம்ம பயணம் பண்ணி வந்தோம். இனிமேல் நம்ம பார்க்க போறது வந்து பஞ்சபூத விவேகம். இப்ப இந்த பஞ்சபூத விவேகம்னா என்னங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐந்து பூதங்கள் தான், அதாவது பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாசம். இப்ப நம்ம பார்க்கறது ரெண்டாவது காண்டம் வந்து பூத விவேகம் என்று பார்க்கிறோம். முதல்ல பார்த்தது வந்து தத்துவ விவேகம், இப்ப பார்க்கறது பூத விவேகம். இப்ப இந்த பூத விவேகம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. பஞ்சபூதங்கள். அதில் பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாசம் அப்படிங்கிற ஐந்து பூதங்கள் இருக்கு. இப்போ இந்த ஐந்து பூதங்களுடைய குணத்தன்மை என்ன, பண்பு நலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு வந்து திடத்தன்மை தான் அதனுடைய பண்பு, நீருக்கு வந்து திரவத்தன்மை தான் அதனுடைய பண்பு, அக்னிக்கு வந்து வெப்பம், வாயுக்கு வந்து இயக்கம், அப்புறம் ஆகாசத்துக்கு வந்து இடம். அப்போ இந்த பூதங்களுக்கெல்லாம் ஆகாசம் இடம் கொடுக்கிறது. அப்போ இதை வந்து நம்முடைய உடம்போடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பூமிங்கிற இடை வந்து நம்ம உடம்புல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பும் மாமிசமும் நம்முடைய பூமி தான் உடம்பா இருக்கு. அப்புறம் நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம உடம்புல எப்படி இருக்குன்னா, ரத்தமா இருக்கு, நீரா இருக்கு, உமிழ் நீரா இருக்கு. அப்போ இதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து, அதுதான் நீர் தகுதி. அக்னி வந்து நம்முடைய உடம்புல எப்படி இருக்குன்னா, ஜீரணம் பண்ணுறக்கூடிய ஒரு சக்தியாகவும், உடலுக்கு உண்டான வெப்ப சக்தியாகவும் தான் இங்கே அக்னி இருக்கு நம்ம பாடியில். ஆகாசம் அப்படிங்கிறது அந்த உடலுக்குள்ள, அந்த உடல் இந்த பூமியில இருப்பதற்கான ஒரு இடத்தை கொடுக்குது. அதே வாயு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுவாசமா இருக்கு, நரம்புக்கு ரத்தத்தை அனுப்பக்கூடிய இயக்கமா இருக்கு. அப்படிதான் இங்க பஞ்ச பூதங்களும் இருக்கு. அப்ப இங்க நம்ம இதை எடுத்து யோசனை பண்ணி பாக்குறோம், பஞ்சபூதங்கள் எப்படி நான் இல்லை அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா, இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்க, பூமியை தன்னுடைய நிலையிலிருந்து மாறும், நீரும் மாறும், அக்னியும் மாறும், காற்றும் அசையும். அப்போ ஆகாசம் அப்படிதான், ஏன்னா இங்க நம்ம ஆகாசம் சொல்றது எந்த ஆகாசம்னா, நம்ம பார்க்குற நீல வானம். அப்போ இந்த மாதிரி நம்ம எத்தனை விஷயங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி நானாக இருக்க முடியும், அப்போ இதெல்லாம் நானாக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறோம். அப்போ இந்த ஐந்துமே என்னால் காணப்படுகின்றவைகளாக இருக்கின்றன, ஆகவே காண்பவன் வேறு அப்படிங்கிற நிலைப்பாடு நமக்கு இங்க புரியுது. அப்போ இங்க நம்ம இந்த இடத்துல நம்முடைய அனுபவ அடுக்குகள் என்று இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி இந்த பஞ்சபூதங்கள் நிலையிலிருந்து மேலே வரோம் அப்படின்னு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏழு சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதுவே நம்ம வந்து பூதங்கள் அடுக்குகளில் பார்த்தோம்னா, பஞ்சபூதங்கள்லேருந்து இந்த உடல் உண்டாகும், உடல்கள்லேருந்து புலன்கள் உண்டாகும், புலன்கள்லேருந்து மனசு, அப்புறம் மனதிலிருந்து புத்தி, அப்புறம் அகங்காரம், அப்புறம் தான் சாட்சி சைத்தன்யம்ங்கிற நான் அப்படிங்கிற தன்முனைப்பு தன்னுணர்வு. அப்போ இது எல்லாம் மேலே நம்ம இந்த மாதிரி பார்க்குற இந்த ஐந்து விஷயங்கள் இருக்கு இல்லையா, உடல் வந்து இருக்கு, புலன்கள் இருக்கு, மனசு, புத்தி, அகங்காரம், எல்லாமே அறியப்படுகின்ற பொருட்கள். அப்போ அறியப்படுகின்ற பொருட்கள் வந்து நானாக இருக்க முடியாது. அப்போ நான் யார் அப்படின்னா, நான் அவைகளெல்லாம் அறிகின்ற சாட்சி மாத்திரமே. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கிளியர் ஆகிக்கிறோம். அப்போ எது காணப்படுகிறதோ அது நான் அல்ல, அப்போ எது மாறுகிறதோ அதுவும் நான் அல்ல, எதை அறிகிறேனோ அதுவும் நான் அல்ல. அப்ப இங்க எல்லாம் பாருங்களேன், காணப்படுவதும் நான் அல்ல, மாறுவதும் நான் அல்ல, அறியப்படுவதும் நான் அல்ல. அப்ப எது மிஞ்சி இருக்கிறது, அவற்றையெல்லாம் அறிபவன் யாரோ அவனே நான், அதுதான் சாட்சி. அப்ப இந்த நிலையை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்திக்கிறோம், இந்த நிலையை நம்ம நல்லா உறுதிப்படுத்திக்கிறோம் இந்த பூத விவேகத்துல. அப்ப இங்க நம்ம அனுபவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப நம்முடைய லைஃப்ல இந்த உடம்பு உண்மையிலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால, இப்ப இந்த உடம்புல நமக்கு சில அனுபவங்கள் ஏற்படும். அது எப்படிப்பட்ட அனுபவம், உடம்புல இருக்கின்ற வலிகள் எல்லாம் நமக்கு ஒரு அனுபவம். அப்ப இந்த உடல் வலி எதனால நமக்கு ஏற்படுதுன்னா, உடம்புக்குள்ள இருக்கிற அக்னி மாற்றத்தினால ஏற்படுது. அது எதனால, அந்த பூமி தத்துவமோ அக்னி தத்துவமோ ஒன்றுக்கொன்று உறவாடும் போது ஏற்படுகின்ற மாற்றங்கள்னால இந்த உடம்புல இப்படி எல்லாம் வலி உருவாகுது. உணர்ச்சிகளும் அது மாதிரிதான், நம்ம உடம்புல இருக்கிற நீர் சக்தியும் வாயு சக்தியும் அசையும் போது உணர்ச்சிகளா மாறுது. அப்ப எண்ண ஓட்டங்களும் அப்படிதான், அந்த ஆகாசத்திலே எழுகின்ற வெட்ட வெளி தன்மையில உருவாகின்ற எண்ண அலைகளை வந்து நம்ம இப்படி பாக்குறோம். அப்ப இங்க உண்மையா இதெல்லாம் இல்லாம இந்த உடல் மனசெல்லாம் கடந்து எது இருக்கிறதோ அது சாட்சியா இருக்கு, அது அமைதியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் உடலையும் மனசையும் உருவாக்கி விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க உடல் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையிலையும் உண்டாகி இருக்கு, மனசு அந்த பூதங்களிலே மாற்றத்தை உண்டாக்குகின்ற அலைகள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இரண்டையும் அறிகின்ற அறிபவன் யாரு, அதுதான் ஆத்மா. அந்த அறிபவன் தான் நான், நான் தான் சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு நம்ம நல்லா தெளிவுபடுத்திக்கிட்டோம். இப்போ நாம் வந்து இந்த பூத விவேகத்தில் ஐந்து பூதங்களை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தையும் பார்த்துட்டு, அது நம்ம உடம்போடு எப்படி தொடர்பு வச்சுருக்குங்கிறதையும் பார்த்துட்டு, இந்த பூத விவேகத்தை கொஞ்சம் ஸ்லோகம் வாரியாக பார்க்கலாம். அது அடுத்த வகுப்பில் போகலாம். இப்போ இன்றைக்கு நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த பூத விவேகத்தினுடைய பாடத்திட்டங்களை உங்களுக்கு அப்படியே புரிய வைக்கிறேன். இப்போ முதல்ல 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து பூமி பூதம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு திடத்தன்மை கொண்டது, அதுக்கு வந்து வடிவம் இருக்கு, அதுக்கு ஒரு எடை இருக்கு, அதுக்கு நிலைத்த தன்மை இருக்கு. பூமி உருண்டை வந்து எப்பயுமே நிலைத்திருக்கும், அதாவது நிலைத்திருக்கும்னா அது கடினமான ஒரு பொருள், அதுக்கு ஒரு வடிவம், அதுக்கு ஒரு எடையெல்லாம் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட அந்த பூமி தன்மை நம்முடைய உடம்புலையும் இருக்கு. அப்போ நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னா, பூமி தன்மையில எலும்பு, தசை, தோல், நகங்கள், பற்கள், இதெல்லாம் நமக்கு பூமி தன்மையில இருக்கிறது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புல எதெல்லாம் திடமா இருக்கோ அதெல்லாம் பூமின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற விஷயமெல்லாம் என்னங்க, போன் ஸ்ட்ராங்கா இருக்கு, தசைகள் இருக்கு, தோல் இருக்கு, நகங்கள் இருக்கு, பல் இருக்கு, இதெல்லாம் பூமி தத்துவம் நம்ம உடம்புல. அப்போ இங்க வந்து இந்த பூமி தத்துவத்தின்படி நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம்னா, இப்போ இந்த உடல் வந்து பிறக்கிறது, இந்த உடல் வந்து வளர்கிறது, இந்த உடல் வந்து மாறுகிறது, அப்புறம் இந்த உடல் வந்து சிதைகிறது. அப்போ இங்க இந்த உடலுக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது, பூமி தத்துவத்துக்குள்ள என்ன மாற்றம் நடக்குதுன்னா, இந்த உடம்பு பிறந்து, இந்த உடம்பு வளர்ந்து, இந்த உடம்பு மாற்றத்துக்கு உட்பட்டு, அப்புறம் இந்த உடம்பு செதஞ்சு போயிடுது, இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ இது போன்று எது மாறுகிறதோ அது நானாக இருக்க முடியாது. அப்போ தெளிவாயிடுச்சா இப்போ? அப்போ எதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதோ அந்த மாற்றத்துக்கு உட்படுபவன் நான் அல்ல அப்படின்னு நம்ம ஒரு நிரூபணம் பண்றோம். எந்த அடிப்படையில, பூமியினுடைய தன்மையில நம்ம நிரூபணம் பண்றோம். அப்ப பூமி பூதம் நான் அல்ல. இப்ப கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். பஞ்ச பூதங்கள்ல நீங்க பூமியான்னு கேட்டா இல்ல, பூமி பூதம் நான் அல்ல. அப்ப இந்த உடல் நான் என்று நம்புவதுதான் இங்க அஞ்ஞானத்தினுடைய முதல் அடுக்கு என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க ஆத்ம ஞானம் நமக்கு வராம அஞ்ஞானம் வந்திருக்கு. எதனால, இந்த உடலை நான் என்று நம்புவதுதான் அஞ்ஞானம். அப்ப இங்க நம்ம இதை விசாரணை பண்ணி பார்த்தா, இது பூமி பூதம் வந்து ஒரு கடினத்தன்மை வாய்ந்ததா இருக்கலாம், ஆனா அது மாறுகிறதே, அது சிதைகிறதே. அப்ப மாறுவதும் சிதைவதும் எப்படி நானாக இருக்க முடியும்? அப்போ அது நான் அல்ல. அப்ப பூமி பூதத்தை நான் என்று நாம் நம்புகின்ற அந்த நம்பிக்கையை விட்டுவிட்டால், அங்கதான் முதல்ல நம்முடைய அகங்காரம் அசைய ஆரம்பிக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த உடல் என்பது பூமியா நீங்க முடிவு பண்ணி, நான் இதை அறியும் சாட்சி என்பதாக உங்களை நீங்க மேம்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க பஞ்சபூதங்களையும் பார்க்கின்றவன் எவனோ அவனே நான். ஆனா அந்த பஞ்சபூதங்கள் நான் அல்ல. அதுதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு, நான் இந்த ஜீவ ஜகத்துக்களில் இல்லை அப்படின்ட்டாரு. ஜீவ ஜகத்துக்களில் இல்லைனாலே புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்திலேயே அவர் இல்லைன்ட்டாரு. அப்புறம் அந்த உலகத்துல இருக்கிற ஜீவனுக்குள்ள எப்படி அவர் வருவார்? அவர் வரவே மாட்டார். அப்ப அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த புரிதல் நமக்கு மேம்பட்டு, இந்த உடல் என்பது பூமி, ஆனால் அதை அறியும் சாட்சி தான் நான் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல தெளிவாகி இந்த பூமி பூதத்தை விட்டுட்டோம். அடுத்தது நீர்பூதம் பார்த்தீங்கன்னா, நீர்பூதத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னா, அது ஒரு திரவம். அந்த திரவம் மட்டுமா, அது ஓடும், ஓட்டம், ஒரு இடத்துலேருந்து மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதியை நோக்கி பாய்கின்றது நீரினுடைய போக்கு. அப்போ அந்த நீர் வந்து தடம் மாதிரி இங்கே அங்கேன்னு போனாலும் எல்லாம் ஒரே இடத்துல வந்து இணையும். அது கடலில் வந்து இணையிற மாதிரி, அல்லது நதிகள் ரெண்டு ஒன்று கூடி இணையிற மாதிரி இங்கே இணைப்பு இருக்கு அதில். அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற நிலைப்பாடு என்ன, நீர்பூதத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்தமாகவும் இருக்குது, சிறுநீராக இருக்குது, உமிழ் நீராக இருக்குது, வியர்வையா இருக்குது, இப்படி எல்லாம் நம்ம உடம்புல தண்ணீர் பூதம் இருக்கு. அப்ப நாம இதை விசாரணை பண்ணி பார்க்கிறோம், இந்த தண்ணீர் பூதமா நான் அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா இல்லை. ஏன்னா இது தண்ணீர் பூதம் வந்து நம்ம உடம்புக்குள்ள இந்த உடம்பை இயக்குவதற்கான ரத்தமாவோ வியர்வையாவோ சிறுநீராவோ மாறிக்கொண்டிருக்கிற உணர்ச்சிகளின் ஒரு ஓட்டமா இருக்கிறதுனால, இது வந்து அந்த உடலுக்கு உண்டான நீதிக்குள்ள இயங்குவதனால, அந்த பூமி பூதமும் நான் அல்ல, இந்த நீர் பூதமும் நான் அல்ல. அப்ப எது ஓடுகிறதோ அது நானாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுல நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துடுறோம். அப்போ அது நான் அல்ல. அப்போ நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த உணர்ச்சி எப்படி வருகிறது போகிறது, ஆனால் நான் என்ற சைத்தன்யம் வருவதும் இல்லை போவதும் இல்லை அப்படிங்கிற நிலையில நாம் இந்த இடத்த நீர்பூதத்தையும் நம்ம நீக்கிறோம். அடுத்தது அக்னி பூதத்தை பார்க்கிறோம். அக்னி பூதத்தினுடைய இயல்பு என்ன பார்த்தீங்கன்னா, அது வெப்பம், அதிலும் மாற்றம், அது நம்ம உடல்ல ஜீரணத்தை உண்டு பண்ணும், ஜீரண சக்தி தான் நம்ம உடம்புல இருக்குது, அதுதான் அக்னிபூதம். அப்புறம் உடம்பை வந்து ஒரு வெப்பத்தில் வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லேயே நம்ம உடம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வெப்பம், அப்புறம் நம்ம உடம்புக்கு உண்டான பசி உணர்வை தூண்டுகின்றது, அப்புறம் நம்ம பார்க்கின்ற பார்வை சக்தி, இது எல்லாமே வெப்பத்தினுடைய அடிப்படையில் அந்த அக்னிபூதத்தினுடைய தன்மையில் இருக்கு. அப்போ நாம் நம்ம இந்த இடத்துல விவேகத்தினால விசாரணை பண்ணி பார்த்தா இங்கே பசி வருவதும் போவதும் நடக்குது, வெப்பம் வருவதும் போவதும் நடக்குது, நம்முடைய உடம்புல சக்தி ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறது. அப்போ இது மாதிரி மாற்றத்துக்கு உட்படுவது எதெல்லாம் ஏறி இறங்குகிறதோ அது நான் அல்ல, அப்போ அக்னிபூதமும் நான் அல்ல அப்படின்னு நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துடுறோம். அப்போ இந்த அக்னிபூதத்தின் மூலமாக தான் இங்கே செயலெல்லாம் நடக்கும். ஏன்னா சக்தி வரும் போகும், சக்தி இருந்தால் வேலை செய்வோம், சக்தி இல்லைனா சோர்வாக படுத்துக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த கர்த்தா போக்தா அபிமானம் கூட இந்த அக்னிபூதத்தினுடைய அடையாளம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கு செயல் நடைபெறுகிறது, ஆனால் நானும் அந்த செயலை அறிகின்ற சாட்சி மாத்திரமே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நம்ம மூன்று பூதங்களை நீக்கியாச்சுங்க. பூமி பூதத்தையும் நீக்கியாச்சு, நீர் பூதத்தையும் நீக்கியாச்சு, அக்னி பூதத்தையும் நீக்கியாச்சு. அடுத்தது வாயு பூதம். இப்போ வாயு பூதத்தினுடைய இயல்பு என்னன்னா இயக்கம், அது அசைகிறது, அது மாற்றத்துக்கான உட்பாடுகளுக்குள்ள மாறி மாறி இயங்கி கொண்டிருக்கிறது, அது உடலுக்குள்ளே சுவாசமாக இருக்கிறது, நரம்புகளை இயக்குவதாக இருக்கிறது, மனதனுடைய ஓட்டத்துக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய உடம்புல மூச்சு வருவதும் போவதுமாக இருக்கிறது, அதன் வாயிலாக எண்ணங்கள் வருவதும் போவதுமாக இருக்கிறது. ஆக எதுவோ அசைகிறது, அப்போ அந்த அசைகின்ற நான் அதுவாக இருக்க முடியாது. ஆகவே வாயு பூதமும் நான் அல்ல அப்படின்னு நம்ம தெளிவாயிட்டோம். அப்போ மன ஓட்டத்தை இங்கு நம்ம கவனிக்கும் போது அந்த மனமானது எண்ணங்களுடைய எழுச்சியினால அந்த எண்ணங்கள் வருவதும் போவதுமாக இருந்து கொண்டு அமைதியின்மையை உண்டாக்குகின்ற நிலையில இந்த மூச்சும் எண்ணமும் அசைகின்றன. ஆகவே நானும் அசையாத சாட்சி அப்படிங்கிற அடிப்படையில இந்த காற்று பூதத்தையும் நம்ம நீக்கிட்டோம். அடுத்தது ஆகாச பூதம். ஆகாச பூதத்தினுடைய இயல்பு என்னன்னா அது எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பது தான் ஆகாச பூதத்தினுடைய அடிப்படை விஷயம். ஏன்னா மற்ற பூதங்கள் எல்லாம் ஆகாச பூதத்தினுடைய அடிப்படையில இருக்கு. ஏன்னா இங்க எல்லாமே அந்த ஆகாசம் தானே இடம் கொடுத்துருக்கு. இப்போ இந்த பூமி உருண்டையாகட்டும் மற்ற கோள்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் ஆகாசத்துல தான் மிதக்கிட்டு இருக்கு. அப்போ இங்க இடம் தருவது எதுவோ அது ஆகாசம், அதுதான் ஆகாசத்தினுடைய இயல்பு. அப்புறம் அந்த ஆகாசம் ஒரு விரிவு அடையக்கூடியதாகவும் இருக்கிறது, அல்லது சில விஷயங்களுக்குள்ளே வந்து ஒடுங்குவதாகவும் இருக்கிறது. இப்போ உடலுக்குள்ளே அது ஒடுங்குவதாக ஒரு இடத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது, அது நம்ம உடம்புக்குள்ளே ஒரு மனவெளியாக நினைவு வெளியாகவும் இருக்கிறது, அது வெளியே பார்த்தீங்கன்னா எல்லையற்றதாகவும் இருக்கிறது. அப்போ இங்கே எனக்குள் என்று ஒரு எல்லையை உருவாக்குகிறது, எனக்கு வெளியே ஒரு எல்லையற்ற தன்மையை உருவாக்குகிறது. அப்போ இந்த உடலை அடிப்படையாக வைத்து, அதாவது எனக்குன்னு நான் சொல்றது வந்து இந்த உடம்பை நான் என்று அபிமானிக்கின்றவனுக்கு சொல்றேன். அப்போ இந்த உடம்பை நான் என்று அபிமானிக்கின்ற எனக்குள் ஒரு எல்லையை வகுக்கின்ற ஆகாசம் நானாக இருக்க முடியாது. வெளியிலே எல்லை இல்லாமல் விரிந்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது, அதுவும் நான் அல்ல. அப்போ எது எல்லையுடையதோ அது நானாக முடியாது. அப்போ ஆகாச பூதமும் நான் அல்ல. அப்போ இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஆகாச பூதத்தை தாண்டியதே பரமார்த்த சைத்தன்யம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பரமார்த்த சைத்தன்யம் அப்படிங்கிற நிலையில நம்ம வந்து எந்த நிலையில நம்ம அந்த ஆகாசத்தை பார்க்கணும் அப்படின்னா, அது ஒரு வெட்டவெளித்தன்மை. அதாவது வெட்டவெளித்தன்மையில வந்து பஞ்சீகரணம் நடக்காத ஒரு நிலை இருக்கு பாருங்க, வெட்ட வெளின்னு சொல்லுவோம், அதுதான் உண்மையான வெட்டவெளி. இப்போ நாம பார்க்குற ஆகாசம் வந்து பஞ்சீகரணம் நடந்த பிறகு கண்ணுக்கு தெரிகிற ஒரு வெட்டவெளி. அப்போ இந்த வெட்ட வெளியை நம்ம பார்த்து இதுதான் ஆகாசம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இது இல்லை, இது வந்து உருவாவதற்கு இந்த ஐந்து பூதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம் இருக்கு, அதுதான் இங்கே பிரம்மம். ஆனால் அந்த நிலை வந்து ஒரு பரமார்த்த சைத்தன்யம், அதிலிருந்து எல்லா பூதங்களும் பிறந்ததுன்னு நம்ம பஞ்சீகரணத்தில் பார்த்தோம் இல்லையா. முதல்ல ஆகாச பூதம் இருந்தது, அதிலிருந்து தான் அதை எல்லாம் எடுத்து மற்ற பூதங்களாக மாறி பிரித்து அதில் பாதி எடுத்து எடுத்து வச்சு எல்லாம் ஒன்றாக்கணும் அப்படின்னு நம்ம பஞ்சீகரண பாடம் படித்தோம். அப்போ அந்த நிலையை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிட்டா, இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பூமி நானல்ல, நீர் நானல்ல, அக்னி நானல்ல, வாயு நானல்ல, ஆகாசம் நானல்ல, இவைகள் எல்லாம் அறியும் சாட்சி மாத்திரமே நான் அப்படின்னு நம்ம ஒரு கிளியர் பிக்சருக்கு வந்துட்டோம். அப்போ இங்கே பஞ்சபூத விவேகத்தில், பூத விவேகத்தில் நம்ம பஞ்சதசி நூலில் பார்க்கும்போது ஒவ்வொரு பூதத்தையும் நான் அல்ல என்று விட்டு விடும்போது நம்மிடத்துல தானாகவே எந்த முயற்சியும் இல்லாமல் சாட்சி வெளிப்படும். ஏன்னா நீங்க இதெல்லாம் நான் நான் பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த நிலையில போய் சிக்குவீங்க. அதெல்லாம் நான் எல்லாம்ன்று விட்டு விட்டாலே நீங்க யாருங்கிறது உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த பூத விவேகம் ஏன் அவசியம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, இப்ப நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா, அகம் புறம் அப்படின்ட்டு. அப்ப இரண்டும் ஒன்றே என்பதை காட்டுவதற்காக இந்த பூத விவேகம் நமக்கு இங்க தேவைப்படுது. ஏன்னா இங்க நான் அகம் புறம் என்று ரெண்டு விஷயத்துக்குள்ள நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். இப்ப நான் யார் என்று என்னை நான் விசாரித்து பார்க்கிறேன். நான் அந்த உணர்வு அப்படிங்கிற அடிப்படையில நான் என்னை உள்ள பார்க்கிறேன். அப்புறம் நான் வெளியே பார்க்கும்போது இந்த உலகத்தை பார்க்கிறேன். இந்த உலகத்துல பஞ்ச பூதங்கள் இருக்கு. அப்ப இந்த புறத்திலே பார்க்கும்போது பிரம்மாண்ட உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அகத்திலே பார்க்கும்போது எனக்கு வெறும் உணர்வு மையம் மட்டும் இருக்கிறது. அப்ப இது ரெண்டையும் நான் அகம் என்றால் என்ன, புறம் என்றால் என்னன்னு ரெண்டையும் விசாரித்து பார்க்கணும். இப்ப கடந்த பாடத்துல தத்துவ விவேகத்துல அகத்தை பார்த்துட்டோம். நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்ட்டு உள்ள இருக்கிறத காட்டி கொடுத்துட்டாரு வித்யாரண்யர். இப்ப இரண்டாவது பிரகரணத்துல இங்க பூத விவேகத்துல புறத்தை காட்டி கொடுக்க போறாரு. புறம்னா என்ன, வெளியிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை காட்டி கொடுக்க போறார் வித்யாரண்யருடைய இந்த இரண்டாவது பிரகரணத்துல. பூத விவேகத்தை ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். அப்ப இந்த பூத விவேகத்தின் மூலமா இந்த பஞ்சபூதங்களும் நான் அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துட போறோம். ஏன்னா இங்க வேதாந்த சாஸ்திரத்துல நம்ம வந்து என்னென்ன நேர்த்தி பண்றோமோ அதுல இந்த பஞ்சமகா பூதங்களையும் நம்ம நேர்த்தி பண்ண போறோம். அப்ப இவரையெல்லாம் உண்மையில் தனித்தனியாக இருக்கிறதா அல்லது ஏதேனும் ஒன்றிலிருந்து உண்டாகியதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு பூதத்திலிருந்து தான் இத்தனையும் வெளிப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதத்தினுடைய தன்மையில பார்க்கும்போது தன்மாத்திரைகளா பார்த்தோம். அந்த தன்மாத்திரைகள் அடிப்படையில உணர்வு தன்மாத்திரையை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது இப்ப சப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒளியை உண்டாக்குவதாகவும், ஸ்பர்சம் அப்படிங்கிற ஒரு தொடுதல் வந்து தொடு உணர்வை நமக்கு உண்டாக்குவதாகவும், ரூபம் என்பது வடிவத்தை உண்டாக்குவதாகவும், ரசம் என்பது சுவையை உண்டாக்குவதாகவும், கந்தம் என்பது மனதை அதாவது ஸ்மெல் உண்டாக்குவதாகவும் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுதான் அந்த பஞ்சபூதங்களுடைய குணநலன்களுடைய அடிப்படையில இங்கு நம்முடைய பௌதீக உடலுக்கான உணர்வு நிலை பரிமாணத்தை நாம் இங்க பார்க்கிறோம். இப்ப நான் இந்த இடத்துல பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த படைப்பின் சாராம்சம் பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில் இருக்கு அப்படிங்கறத நீங்க நல்லா ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இன்னும் ஒரு டெப்தான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப வந்து பூதத்துக்கும் அந்த குணங்களையும் இப்ப நம்ம பார்க்கும்போது ஆகாச பூதத்துக்கு ஒரு குணம் இருக்குங்க. ஆகாச பூதத்தினுடைய குணம் என்னன்னா சப்தம். ஆகாச பூதம் தான் சப்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த சப்தம்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இப்ப நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆகாசம்னா அதுக்கு என்ன குணம்னு கேட்டா சப்தம்னு சொல்லணும். அப்ப அடுத்தது வாயுக்கு என்ன குணம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு குணம் இருக்கு வாயுக்கு. அதுக்கு பேர் வந்து சப்தம், ஸ்பரிசம். அந்த காற்று நிலத்திலே வந்து ஒரு சப்தமும் இருக்கு ஸ்பரிசமும் இருக்கு. ஆனா ஆகாயத்தின் இடத்துல ஸ்பரிசம் கிடையாது, சப்தம் மட்டும் இருக்கு. இப்ப நல்லா உள்வாங்கிக்கணும், இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அப்புறம் அக்னியின் இடத்துல மூன்று குணங்கள் இருக்கு. என்னென்ன குணம் அப்படின்னா, சப்தமும் இருக்கு ஸ்பரிசமும் இருக்கு ரூபமும் இருக்கு. அது மாதிரி நீர் இடத்திலே, நீர் பூதத்தின் இடத்திலே சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம். அடுத்தது மண் பூதத்தில சப்தமும் இருக்கு ஸ்பரிசமும் இருக்கு ரூபமும் இருக்கு ரசமும் இருக்கு கந்தமும் இருக்கு. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்த உலகம் அப்படிங்கிற இந்த மண் பூதத்தை நம்ம பாக்குறோம் இல்லையா. இப்ப நம்ம கண்ணுல பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த பூதம் இருக்குல்ல, மண் பூதம், இது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வெறும் மண்ணு மட்டும் கிடையாதுங்க. இதுல ஐந்து விஷயங்கள் இருக்கு. மண்ணு மட்டும் இல்லை, இந்த மண்ணுக்குள்ள சப்தமும் இருக்கு, மண்ணுக்குள்ள ஸ்பரிசமும் இருக்கு, மண்ணுக்குள்ள ரூபமும் இருக்கு, மண்ணுக்குள்ள ரசமும் இருக்கு, மனமும் இருக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க, மழை பெய்யும் போது மண்ணில இருந்து ஒரு வாசனை வரும். அப்புறம் மண்ணில இருந்து ரசம், நீர் சத்துக்கள் இருக்கும், மண்ணில இருந்தா நீர் வரும். அதே மாதிரி மண்ணை நம்மளால பார்க்க முடியும், அதுக்கு ஒரு உருவம் இருக்கு. மண்ணை நம்மளால தொட முடியும், ஸ்பரிசம் இருக்கு. அப்ப மண்ணுக்குள்ள சப்தமும் இருக்கு. அப்ப இப்படிதான் இந்த பூமி வந்து இருக்கு. அப்ப இங்க பூமிங்கிற விஷயத்துல ஐந்து விஷயங்கள் வந்துடுதுங்க. அப்ப இப்படிதான் இங்க பூத விவேகத்தினுடைய மையம் வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது, இது பஞ்சீகரணத்தினுடைய அடிப்படையில உடம்பா மாறும்போது இப்பதாங்க புலன்கள் கிடைக்கும். அப்ப புலன்கள் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு புலன், இரண்டு புலன், மூன்று புலன், நான்கு புலன், ஐந்து புலன் இப்படின்னு நம்ம புலன்களை அடைகிறோம் இல்லையா. அப்ப ஐந்து புலன்கள் இருக்கிற நம்ம இடத்துல என்னென்ன இருக்கும், சப்தம் இருக்கும், ஸ்பரிசம் இருக்கும், ரூபம் இருக்கும், ரசம் இருக்கும், கந்தம் இருக்கும். அப்ப என்னங்க புரியலையேன்னு கேட்டா, இப்ப நம்மளால ஒளியை வெளிப்படுத்த முடியுதா, சப்தம். அப்புறம் நம்ம ஒளியை கேட்க முடியுதா, காது இருக்கா. அப்ப சப்தம்ங்கிறது ஒரு காது புலனா வச்சுக்கோங்க. ஸ்பர்சம் அப்படின்னா தொடு உணர்வு, தோல் இருக்கு. ரூபம் என்றால் பார்க்கின்ற கண் இருக்கு. ரசம் என்றால் சுவைக்கின்ற நாக்கு இருக்கு. கந்தம் என்றால் நுகர்கின்ற மூக்கு இருக்கு. அப்ப இந்த ஐந்து புலன்களையும் கொண்டிருக்கிற நம்முடைய குணம் எப்படி இருக்குன்னா, பிருத்திவி தத்துவத்தில் இருக்கு. பிருத்திவினா மண் தத்துவத்தில் இருக்கு. அப்ப நாம இங்க என்னவா இருக்கிறோம், பஞ்சபூதங்களை சேர்ந்த பௌதீக உடல் எடுத்த ஒரு கடினத்தன்மை வாய்ந்த பூமி உருண்டையா இருக்கிறோம். நம்ம பூமிக்குள்ளேயே இருந்து பூமியோட சேர்ந்து அஞ்சு தத்துவங்களோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்மளை பூமியிலிருந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எங்கிருந்து வந்தோம்? பூமியிலிருந்தே தான் வந்தோம், பூமிக்குள்ளேயே தான் போகிறோம். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் தெளிவாக விளக்கிட்டேன். ஏன்னா பூமிக்குள்ளேருந்து எப்படி வந்தோம்? நீங்கள் குழந்தையாக இருந்தப்போ நீங்கள் வந்து அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே போகும்போது வெறும் அணுவாக தான் போனீங்க, உயிர் அணுவாக போனீங்க. ஆனால் உயிர் அணுவாக போன உடனே அம்மா சாப்பிட்ட சாப்பாட்டெல்லாம் உங்களுக்கு உடம்பு கிடைச்சிது. அந்த உடம்பு வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு மூக்கு நாக்குன்னு எல்லாம் வந்தது, புலன்கள்லாம் வந்தது. அப்படி வந்த புலன்கள்லாம் அப்படியே எப்படி இருக்கும்? அதுக்கு உங்களுக்கு உணவு தேவைப்பட்டது. அப்போ அந்த உணவு வெளியிருந்து எப்படி கிடைச்சிது? கீரைகள், காய்கறிகள், பழங்கள் அப்படின்னு நீங்கள் வெளியே என்னென்ன சாப்பிட்டீங்களோ அதெல்லாம் எங்கள் வானத்திலிருந்து பிடிங்கி சாப்பிட்டீங்களா? எனக்கு காய்கறியெல்லாம் வானத்திலேருந்து விழுந்ததுங்கன்னு சொல்ல முடியுமா? பூமியில் இருக்கிற மண்ணில் தான் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்க. அப்போ நீங்கள் பூமிக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தான் எடுத்து நீங்கள் காய்கறிகளாகவோ கீரைகளாகவோ பழங்களாகவோ தானியங்களாகவோ என்னென்ன பூமிக்குள்ளேருந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்களோ அதுதாங்க உங்களுக்கு இந்த உடம்பையே உண்டு பண்ணுச்சு. அப்போ இந்த அன்னமய கோஷம்ங்கிற இது வந்து பௌதீக உடலை எப்படி உண்டாச்சுன்னா இந்த பூமி தத்துவத்தில் தான் உண்டாச்சு. அப்போ இந்த பூமி தத்துவம் எப்படி இருக்கிறது? ஐந்து தத்துவங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அந்த ஐந்து தத்துவங்கள் என்னென்ன? சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம். இது சான்ஸ்கிரிட் வேர்டு. தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஒளி, தொடுதல், பார்த்தல், சுவைத்தல், நுகர்தல் அப்படிங்கிற ஐந்து தத்துவங்களை உள்ளடக்கிய இந்த பஞ்சீகரண தத்துவத்திலே நமக்கு உடம்பு கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் பார்க்கிற மண் கூட உண்மையான சுத்தமான மண் இல்லை, அங்கு ஐந்து பூதங்களின் கலவை இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வித்யாரண்யர் வந்து பூத விவேகத்தில் என்ன சொல்ல வராருன்னா, இந்த உலகம் என்பது பல விஷயங்களின் கலப்பு, இந்த உலகம் என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. அப்போ மாறிக்கொண்டிருப்பது நானாக இருக்க முடியாது. அப்போ இந்த பஞ்சபூத தத்துவத்திலே இந்த பூமியும் நானல்ல, இந்த பூமியின் மூலமாக உண்டான இந்த உடலும் நானல்ல. எப்படி ஒரு அருமையான பாயிண்டை வந்து இங்க பூத விவேகத்தில் மிகப்பெரிய ஒரு சயின்ஸை வந்து அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் கூட இவ்வளோ தூரம் ஆராய்ந்து இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய பண்டைய ரிஷிகள் வந்து அந்த காலத்திலேயே ஆராய்ந்து இந்த படைப்பின் சாராம்சமோ, அதில் பூதங்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த பூதங்களில் எப்படி இந்த உடல் கிடைச்சிருக்கு, இந்த உடல்களில் எப்படி அறிவு பரிமாணம் உண்டாகியிருக்கு, புலன்கள் அடிப்படையில். அப்போ மனிதனாகிய நம்மிடத்தில் ஐந்து புலன்கள் இருக்குது. அந்த ஐந்து புலன்களும் எப்படியெல்லாம் இருக்குது? சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் என்ற ஐந்து தத்துவங்களை உள்ளடக்கிய ஐந்து புலன்களை கொண்டவராக நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து அடுத்தது நான்கு புலன்கள், மூன்று புலன்கள், ரெண்டு புலன்கள், ஒரு புலன்கள் அப்படி நம்ம அப்படி கீழே இறங்கிட்டே போனோம்னா, இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம்? கடைசியாக தொடு உணர்வு இருக்கக்கூடிய தாவரத்துக்கிட்ட நம்ம போகிறோம். அப்போ தாவரத்துக்கு எத்தனை புலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு புலன் இருக்குது, தொடு உணர்வு மட்டும் இருக்குது. அந்த தொடு உணர்வை வைத்து கொண்டிருக்கிற அந்த உணர்வுக்கு பேர் தாங்க இங்கே இருப்பு, பிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது மட்டும்தான் இருக்குது, அது ஊடுருவு என்ற உடல்களில் இப்படி பலவாறாக பரிணமிக்குது. அப்போ அங்கே தான் உணர்வு தொடங்குது. எந்த இடத்துல தொடங்குது? தாவரத்தில் தொடங்குது. அப்போ தாவரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு அறிவு தொடங்கி மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆறு அறிவு வளர்ந்து இப்படி இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட படைப்பு நம்மளால் உண்டாக்க முடியுது. அப்போ இங்கே சப்தம் அப்படிங்கிற ஒரு குணமும், சப்தமும் ஸ்பர்சமும் சேர்ந்த இரு குணமும், சப்தமும் ஸ்பர்சமும் ரூபமும் சேர்ந்த மூன்று குணமும், சப்தமும் ஸ்பர்சமும் ரூபம் என்றும் ரசம் என்றும் நான்கு குணமும், அடுத்தது கந்தம் என்று இன்னொன்றை சேர்த்து ஐந்து குணமும் கொண்டது இங்கு கடைசியாக எதுன்னா பூமி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பூமியில தான் நாம் இருக்கிறோம். அப்போ நாமெல்லாம் யாருன்னா பூமியே தான், நீங்களே பூமி தான். அதனால தான் பூமி கிட்ட இருந்து வந்த சீதா தேவி பூமிக்கே போயிட்டா, பூமா தேவி அப்படின்னு நம்ம பூமா தேவி கூப்பிட்டுக்கிட்டா சீதையன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ராமாயணத்தில் படிக்கிறோம் இல்லை, அப்போ நம்ம உடனே பூமாதேவி தான் அவங்க அம்மா போல் இருக்கு, அவள் வந்து கூட்டு போயிட்டா போல் இருக்குன்னு நம்ம கதை படிக்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் உண்மை என்ன, யார் இறந்தாலும் பூமிக்குள்ளே தான் போயாகணும். அப்போ அதனால் ஏதோ சீதா மட்டும்தான் பூமி தாய்க்கிட்ட பிறந்தான், நீங்கள் நானெல்லாம் இங்கே வேற எங்கேயோ பிறந்தோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. எல்லோருக்குமே அம்மா பூமி தான். ஏன்னா அதனால தான் பூமி தாயின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே பூமி தான் நமக்கு அம்மா. அப்போ பூமியிலிருந்து நம்ம வந்தோம், மீண்டும் பூமிக்கே போகிறோம். அப்போ இங்கே நம்ம நாம்பன்னு சொல்கிறது இந்த பௌதீக உடல் அடிப்படையில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நம்ம அத்வைத வேதாந்தத்தின்படி நாம்பன்னு சொல்கிறது சைத்தன்யம். ஆனால் இப்போ நாம் எப்படி நம்மளை புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த உடம்பை அபிமானிச்சுக்கிட்டு நான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த அபிமானத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து பூமி தான் அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் கலவை, இங்கே ஒரு மிக்சர் இருக்குது. அப்போ இந்த மிக்சர் தான் நம்ம வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் நான் என்று ஒரு அபிமானத்தை உண்டு பண்ணிக்குது. அதுதான் உலகம் சார்ந்தது, மாற்றம் அடையக்கூடியது, இது சத்தியம் அல்ல. அப்ப இதுதான் இங்க ஜகத்து மித்தியா அப்படிங்கிற ஆழமான உண்மையை நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப இங்க பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், சைத்தன்யம் மட்டும்தான் சத்தியம், இந்த ஜகத் என்பது மித்தியா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அறியப்படும் பொருள் நானாக இருக்க முடியாது, அதைதான் இங்க நிரூபணம் பண்ண போறாரு. இப்ப பூத விவேகத்துல வித்யாரண்யர் வந்து மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் பேச போறாரு. நாளைக்கு பார்க்க போறோம், அடுத்தது பூத விவேகம் டாபிக் போறோம், அதுல ரொம்ப டீப்பா போக போறோம். அப்ப பூதம் என்பது திருஷ்யம், காணப்படுவது. ஆனால் நீங்கள் யாரு? திருஷ்டா, காண்பவன். அப்ப திருஷ்யம் திருஷ்டா அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குங்க. அததான் திருக் திருஷ்யம் அப்படின்னு ஆதிசங்கரர் வந்து அழகா ஒரு நூல் கொடுத்திருப்பாரு. அப்ப திருக் திருஷ்ய விவேகம் அப்படிங்கிறது, இப்போ திருஷ்யமா இருப்பது காணப்படுகின்ற விஷயங்கள், ஆனா திருக் என்பவன் யாரு? அவன் தான் காண்பவன். அப்ப காண்பவனும் காணப்படுவதும் எது அப்படின்னு நம்ம விசாரணைப்பட்டா, காணப்படுவது நானாக இருக்க முடியாது. அப்ப காண்பவன் தான் நான் அப்படிங்கிற தன்னுடைய இருப்பை காட்டி கொடுக்கின்ற ஒரு விஷயம் தான் திருக் திருஷ்ய விவேகத்தினுடைய சாரம். ஆனா இப்ப நாம இதையும் கடந்து காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி அப்படின்னு முப்பொடிக்குள்ள போகும்போது, அந்த காண்பவன் அப்படிங்கிற மனம்ங்கிற பரிமாணம் காட்சிங்கிற அறிவினிடத்தில் தான் வெளிப்படும். அதை நம்ம எப்படி காட்சின்னா புரியலையேன்னு சொல்லும் போது நம்ம இப்படி பிரிச்சு பார்க்கணும். அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு அப்படிங்கிற முப்பொடியில அறிபவன் நான் என்று நம்மளை நினைச்சா மனசு, அறியப்படும் பொருள் இந்த உலகம், அப்ப அறிவு சைத்தன்யம். அப்ப அறிவு இருப்பதனால்தான் நீங்க அறிபவன் இருக்கின்றான், அறிபவன் இருப்பதனால்தான் அறியப்படும் பொருள் இருக்கிறது. இதை வந்து பகவான் ஆதிசங்கர் என்ன பண்ணுவார்னா திருப்பட்டியில கொண்டு வராம காண்பவன் காணப்படுவது அப்படின்னு ரெண்டே விஷயத்தை எடுத்துக்குவாரு, திருக் திருஷ்யம் மட்டும் எடுத்து பேசுவாரு. அப்ப இங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மனசு காண்பவனாகவே இருக்கட்டுமே, ஆனா உண்மையில் அந்த காண்பவன் யாரு? அறிவு தான் காணும், ஆனா அது ஊடகத்தை பயன்படுத்தி காணும், டைரக்டா காணாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டைரக்டா பார்க்க மாட்டாது, அதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, எதுனுடும் ஒட்டாதது, அதுதானே சைத்தன்யம். சைத்தன்யம்னா அது ஏதோ ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அதுல போய் ஒட்டிக்குச்சா, அதுல வந்து பூந்துக்குச்சா அப்படின்னா அப்படி இல்லை, அது ஊடகத்தை வச்சுதான் எல்லாத்தையும் பண்ணும். அதனாலதான் அது எதுவுமே செய்வதில்லைன்னு சொல்றோம். சைத்தன்யம் பிரம்மம் எதிலும் சம்பந்தப்படாதது, அது வந்து சம்பந்தப்படாதது அப்படி நம்ம எப்படி அசங்கன்னு சொல்றோம், சங்கமிக்காதது, எதனோடும் சேராதது. அப்ப அப்படிப்பட்ட பிரம்ம சைத்தன்யம் காண்பவன் மூலமா காணப்படுவதை உண்டாக்குது. அப்ப காண்பவன்கிறது ஒரு ஊடகம், காணப்படும் விஷயம் அதே தான் உண்டாக்கி இருக்கிற விஷயம். அதாவது காணப்படுவது என்பது பஞ்சபூதங்கள், காண்பவன் என்பது நீங்கள். ஆக நீங்கள் திருஷ்டா, பார்க்கப்படுவது திருஷ்யம். அப்ப இங்க காணப்படுவது நானாக முடியாது அப்படிங்கறத இந்த பூத விவேகத்தினுடைய இறுதி முடிவா நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்ம இங்க தத்துவ விவேகம் பூத விவேகத்துல ஒரு தெளிவு என்ன அப்படின்னா, இப்ப நான் யார், இந்த உலகம் என்ன. இப்ப நான் யார் என்பது அக விசாரணை, உலகம் என்பது புற விசாரணை. அப்ப இந்த இரண்டு விசாரணைய நம்ம பார்க்கிறோம். முதல்ல இப்ப நம்ம வந்து அக விசாரணை முடிச்சிட்டோம், அடுத்தது இந்த பூதம் உலகம் என்றால் என்ன அப்படிங்கிற புற விசாரணை பார்க்க போறோம். இதை விரிவாக நாளைய வகுப்புல தொடங்கலாம், அவருடைய செயலிலிருந்து தொடங்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.